நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவதுக்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தளிர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம்.
ஆமா ஆண்டவரே.
மகிமைப்படுத்துகிறோம்.
ஆமாப்பா.
பிதாவே, உம்மை தொழுது கொள்கிறோம்.
ஆமா ஆண்டவரே.
கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யப்படியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இந்த நாளிலே நிறைவேறுவதாக, உம்முடைய நோக்கம் எங்கள் மத்தியிலே
நிறைவேறுவதாகவே
ஆவியானவரே, உமக்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வாழுகிறபடியா நாம் வாழுகிறோம், அவர் ஜீவிக்கிறபடியா நாம் ஜீவிக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கப்படவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். விலங்குகளே, அது குறிப்பாய் வண்டிகளே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அறிபார போதகர் பாஸ்டர் பண்ணபா அவர்கள் நம்ம மத்தியில வந்திருக்க, இது அவர் மூன்றாவது தடவை நம்ம மத்தியில வந்திருக்க. நேற்று நடந்த உபவாச ஜெப கூட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு போதித்து நம்ம பக்தி பண்ண கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். இந்த வடிக்கு நடந்த இந்த யுத்த காலத்திலெல்லாம் முழுவதுமாக அந்த பிரதேசத்திலே இருந்து இந்த யுத்த நாட்களிலே அந்த கடுமையான சூழ்நிலையிலும் தன்னுடைய மந்திகளோடு அங்கே தங்கியிருந்து கடைசி யுத்தம் வரை அங்கே தங்கியிருந்து அந்த மந்தைகள் மத்தியிலே ஊழியத்தை செய்து அவங்களுடைய கூட இருந்து பிற்பாடு இடம்பெயர்ந்து கேம்புக்கு வந்து இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே சொந்த இடங்களுக்கு அங்கங்கே வெள்ளத்தீவு பக்கங்களிலே ஜனங்கள் அனுப்பப்படுகிறவர்களில் திரும்பமாக அந்த இடத்துக்கு சென்று அந்த உடைந்து போன அந்த கட்டிடங்களை சபை கட்டிடங்களை திரும்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஓலையினாலோ அல்லது கிரிகனாலோ போட்டு திரும்பமாக அந்த பிரதேசங்களிலே ஆண்டவருடைய ஆராதனைகளை ஊழியங்களை ஆரம்பித்து தொடர்ந்து செய்து வர்றார். அவை இந்த யுத்த காலத்திலும் கூட பலர் சாவதை கண்டாலும் பார்த்து பல பிரேதங்களை கண்டாலும் பார்த்து கைகளாலும் கூட தங்க சொந்த கைகளாலேயே சிலரை கிடங்குகளை கிண்டி அடக்கம் பண்ணிப்பட்டு பல நெருக்கமான கடினமான சூழ்நிலைகள் போனாலும் அந்த இடத்திலே தேவன் வைத்த இடத்துல இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர அருமான தேவனுடைய ஊழியக்காரன் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே அவர் நான் உங்கள் சார்புடைய அழைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி நான் அன்போடு நான் அழைக்க போறேன். ஆகவே நவல் ஒரு உற்சவமாக கரங்களை தட்டி அந்த அருமான போதைகள் நான் அன்போடு நான் வரப்பேன். பாஸ்டர் ப்ளீஸ் தேங்க்யூ. சோ இத வடி கடந்த இந்த யுத்த காலத்திலெல்லாம் நீங்க அந்த பிரதேசத்தில் தங்கி ஒரு மந்தையோட இருந்து கத்தருக்கு தந்த ஊழியத்தை நீங்க இங்க செய்து ஆண்டோட வசனத்தில் ஜனங்களுக்கு போதிச்சு. சோ அப்படியான ஒரு ஊழியத்தை செய்து நீங்க எங்க சபையில வந்ததுக்காக நான் கத்தருக்கு சந்தோஷப்படுறேன். அள ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லு. ஆகவே அந்த வேதனையான காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இனிமேல் நன்மையான சந்தோஷமான காலங்கள் வரட்டுமே. சோ கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் டேக் யுவர் டைம்.
கர்த்தருடைய பரிசுத்த துதிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. உச்சமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஒரு ஆளா உங்க எல்லாரையும் பார்க்கணும், நீங்க எல்லாரும் என்ன பார்க்கணும். நான் இப்ப ஒண்ணு செய்ய போறேன், நீங்க பக்கத்து உள்ளார பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய போறேன். நீங்க என்னைய பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா, நீங்க பக்கத்து உள்ளாலையும் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க. இந்த நாளை கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். சில பேர் பார்க்க முடியாத ஆக்களும் இருக்கு போல் இருக்கு இல்லையா. சில பேர் யோசிப்பீங்க, ஏன்தான் இந்த நேரம் வந்து தெரியாம இல்லையா. எல்லாம் நல்ல நேரம் தான். ஹல்லேலூயா. உச்சா சொல்லும் ஹல்லேலூயா. எனக்கு அதாவது ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க, என்னுடைய சபையிலே நான் பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாம் ஒரு சோர்வா இருந்தா எனக்கு பிரசங்கமே ஓடாது. ஆனப்படினாலும் நான் அடிக்கடி அல்லேலூயா சொல்லுவேன், ஏன்னா உங்களுடைய முகங்களை பாக்குறதுக்கு. அப்படித்தான் நாங்கள் இப்ப இல்ல, முன்னி வண்ணிருக்கிற மோட்டார் சைக்கிளும் அப்படித்தான். அதுல மண்ணெண்ணையில் ஓடுறபடினால அந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் காலையில் எழும்பி நாங்கள் அந்த மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்றதா இருந்தா சரியா வேர்க்கும். எங்களுக்கு ஒரு 10 தடவை கிக் பண்ண அப்புறம் தான் புக்கு புக்கு கொண்டு புகையை தள்ளும். அது அப்புறம் தான் நாங்க யோசிப்போம் இது ஓடுமா ஓடாதா. அதே மாதிரி ஒரு அல்லேலூயாவில் எனக்கு தெரியும் இன்றைக்கு பிரசங்கம் ஓடுமா ஓடாதா. ஹலலூயா என்ன உடனே ஆமென். ஹலலூயா ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த துதியும் மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு மிகவும் கர்த்தருக்குள்ளாக நான் நன்றியை செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏண்டா கடந்த யுத்த நாட்களிலே நாங்கள் அகப்பட்டிருக்கிற பொழுது நீங்க நன்றாக ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபத்தினுடைய பலனாக நான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன். ஆமென். ஹலலூயா. அவருடைய கர்த்தர் கிருபையை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் யுத்தத்தில் அகப்பட்ட பொழுதும் நாங்கள் கேம்புக்குள் இருக்கிற பொழுதும் வெளியால வந்த பொழுதும் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த உதவிகளுக்காக நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சபையையும் பொதுகளையும் அரவிந்தவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார். அதிகமாக நன்மைகளை நாம் ஊழியத்திலே பெற்றிருக்கிறோம். உங்கள் மூலமாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் இந்தவன் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார். ஏன்னா நீங்கள் அங்கு வந்து ஊழியம் செய்யவிட்டாலும் உங்களுடைய கிரியைகள் அங்கே ஊழியம் செய்கிறது. ஹலலூயா. நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், உதவி செய்திருக்கிற அந்த 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 ஜெபமும் அந்த உதவியும் அந்த மக்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறது. அப்படி அந்த மக்களுடைய அந்த சபை வளர்ச்சிக்கும் அந்த மக்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் பங்காளியாளாகவே இருக்கிறீர்கள். ஹலலூயா. யுத்தத்துக்குள் அகப்படாவிட்டாலும் நீங்கள் இங்க யுத்தத்தில் அகப்பட்டவள் போல பாரத்தோடு ஜெபித்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடிக்கடி இந்த வன்னியை குறித்தான காரியத்திலே உங்களுக்கு சொல்லி சொல்லி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த எல்லாம் முடிந்த அப்புறம் ஒரு சீடி ஒன்று போடுவார்கள், ஒரு 10 நிமிடம் தான். அதுல வன்னிக்கு யுத்தத்துக்கு முன்னும் யுத்தத்தின் போதும் யுத்தத்துக்கு பின்னும் ஒரு 2010 வரையிலான இருக்கிறது. அதிலே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்த அந்த சபையும் அங்கே இருக்கிறது. ஆனால் இப்ப அந்த சபை கட்டி முடிந்து விட்டு அந்த போட்டோ எனக்கு வந்து சேரவில்லை. என்னுடைய இமெயிலுக்கு தான் அந்த போட்டோ வந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு பழைய போட்டோ, அது உங்களுக்கு அனுப்பப்பட்ட போட்டோ தான். பாஸ்டர் நம்மளை காண்பித்திருப்பார். அடுத்து அதெல்லாம் இணைத்து நான் ஒரு சீடியை அது நாம் செய்யவில்லை. என்னுடைய நோர்வேல ஒரு போதவர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்து ஒரு கோப்பி பண்ணி தந்திருக்கிறார். அது அவருடைய கைவண்ணம். போட்டோ நான் கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். அவருடைய போதனுடைய மனைவி ஒரு பாடல் படித்திருக்கிறாங்க. அந்த பாடல் கடைசி பாடலாக வரும், ஏன் இந்த அவலமையா என்று சொல்லி. ஏன்னா அவங்க அந்த பாட்டு படிச்சாங்க, இந்த போட்டோவை பார்த்தாங்க, அவலத்துக்கும் பாட்டுக்கும் நன்றா இருக்குது. அவங்க ஒரு சீடியை எனக்கு செய்து தந்தாங்க. அல்லேலூயா. அந்தபடினால இது அங்கெல்லாம் இப்படி எல்லாம் செய்ய முடியாது. யோசிப்பீங்க, ஏன்னா இவ்வளவு அழகா யாராப்பா செய்து கொடுத்தாங்க இல்லையா? அது அங்க செய்ய இல்ல, இங்க செய்தது. அப்படியாலே அதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி செய்திக்கு போகலாம் என்றிருக்கிறேன். கடைசியா பாடின பாடலை பார்க்கிறேன். ஒரு தமிழ் வந்திருக்கிறது, சிங்களம் வந்திருக்கிறது. ஆனால் தமிழை ஆங்கிலத்திலே அப்படியே அந்த ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் 2012 அந்த ஆங்கிலம் உங்களுக்கு டச்சு மாதிரி வரும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அந்த ஆங்கிலம் எப்படி வரப்போது? டச்லாண்டா இது? டச். எத்தனை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. அது சரிதானே. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது ஆமென் எங்கட சேர்த்தில சிங்களத்துக்கு மொழிபெயர்ப்பு வரும். நான் சிங்கள நான் தமிழ்ல பிரசங்கம் பண்ணா ஒரு நாள் சிங்களத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் சும்மா பிரசங்கம் பண்ணினேன் விசுவாசத்துல. ஆனா நிஜமாக ஆராதனையில அந்த வேலை எனக்கு வந்துச்சு சொன்னேன். ஆனா இப்ப செய்ய வேண்டியது எல்லா ராணுவம் பக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப சிங்கள மக்கள் வருகிறார்கள், முஸ்லீம் சகோதரர்கள் வருகிறார்கள், சிங்கள சகோதரர்கள் வருகிறார்கள். மிகவும் இப்ப நிறைய அவர்கள் வர்றபடியினால எங்களுக்கு சிங்களத்திலும் ஒரு பிரசங்கிக்கிற வேண்டிய அல்லது மொழிபெயர்க்க வேண்டிய வேலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால உங்களுக்கு டொச்சுக்கும் ஒரு வேலையத்தவன் 2012 கொடுப்பார்ன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது உங்களுக்கு நடைபெறும். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்காய் கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த துதிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் புத்தகம் புதிய ஏற்பாடு 2:47 சபையில் ஒருவர் சத்தமாக வாசித்துக் கொள்ளுங்கள்.
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார்.
ஆமென். ஹல்லேலூயா. நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த அருமை நல்ல வேலைக்கா நன்றி செலுத்துகிறேன். நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்கா நன்றி தகப்பனே. உம்முடைய சபையிலே பேசும்படியாய் தேவரே நீங்க இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையும் பிரமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு சபைகளையும் உள்ளங்களையும் திறந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தால் துதிமை உண்டாவதாக. நாங்கள் வாசித்தான வேத பகுதியை பார்க்கிறோம். கர்த்தர் ரட்சித்தார், தெருவில விட்டார் என்று வேதம் அங்கே சொல்லவே இல்லை. கர்த்தர் ரட்சித்தார், சபையில கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தர் ரட்சிக்கிறார், ரட்சித்த பின்பு அந்த மனிதரை தனியே விடாமல் இன்னும் ஒரு ஐக்கியத்தோடு கூட கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறான், சேர்த்துக் கொள்கிறார். இது தேவன் செய்கிறார். அல்லது பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இது மிக முக்கியமானது என்று சொன்னால், சபை முதமுதலாக கர்த்தர் தம்முடைய சபையை பூமியிலே ஆரம்பித்த பொழுது அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையுடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வருகிற பொழுது அந்த கடைசி பகுதியை தான் நாங்கள் இப்ப வாசித்திருந்தோம். இதனுடைய பின்னணியை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் இங்கே சபையண்டு எதை பேசுகிறார், எதை அவர் சொல்லுகிறார் என்பதையும் நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது எப்பொழுது நடைபெற்றது, இதனுடைய ஆரம்பம் என்ன? இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த முதல் முதல் சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, தேவன் கிரிய செய்த ஒரு வார்த்தை. இங்க நாங்கள் பார்க்கிறோம் 47 வசனங்களில் பார்க்கிற பொழுது இந்த அப்போஸ்தல புத்தகம் 2 அதிகாரத்தில் தான் கர்த்தர் தம்முடைய சபையை கூட்டி அந்த ஜனத்தை ஆசீர்வதித்து பரிசுத்தான் அபிஷேகத்தை கொடுத்து சபையாக பூமியிலே தம்முடைய மனவாட்டி சபையை ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. முதல் கர்த்தர் தான் எடுத்துக்கொள்ள போறதான மனவாட்டியுடைய சபை முதலாவது என்ன செய்கிறது, எருசலேமிலே உருவாக்கப்படுகிற பொழுது அந்த உருவாக்கப்படுற அந்த சபையின் மேலே தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அந்த சபையிலே பேதுரு பிரசங்கிக்கிறான். 2 அதிகாரம் 13 வசனம் வரையும் பார்க்கிற பொழுது கர்த்தர் சபையை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த சபைக்கு தலைவனான பேதுரு, அதன் பின்பு 35 வசனம் வரையும் பார்க்கிற பொழுது பேதுரு பிரசங்கம் செய்கிறார், நீண்ட ஒரு பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் 3 நிமிடம் என்று சொல்லி. அடுத்த பின்பு 35 வசனத்திலிருந்து 47 பார்க்கிற பொழுது அந்த சபைக்கு, அந்த நாளிலே கூடியிருந்த அந்த சபைக்கு பேதுரு கொடுத்த பிரசங்கத்தை கேட்ட உடனே 3000 பேர் அங்கே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பேதுரு கொடுத்த ஆலோசனை முடிவிலே நாங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் சபையிலே சேர்க்கின்றார், கர்த்தர் ரட்சிக்கின்றார், சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானதை பார்க்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது முதல் தேவன் கொடுத்த அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒன்று. எந்த மனம் திரும்பின எந்த ஒரு விசுவாசியும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. அவர் பெரிதான பல்லவ ராஜ்யத்தினுடைய ஐக்கியத்தோடு கூட, பல்லவ ராஜ்யத்தினுடைய அந்த ஆளுகையோட அந்த சபையோடு கூட தேவன் கொண்டு வந்து நிறுவி வைத்திருக்கிறார். அங்கு கொண்டு வந்து தேவன் விட்டிருக்கிறார். தனித்து விடப்பட்டவள் அல்ல. பிரியமானவர்களே, பார்க்கிறோம் இந்த சபையை இன்னும் ஒன்று அளவாய் பார்க்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துடைய 33.5 வருட வாழ்வில் 3.5 வருடங்கள் மாத்திரமே இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த 3.5 வருட ஊழியத்திலே இயேசு சந்தித்த ஜனங்கள் தான் நிறைய. ஒரு நேரம் பார்க்கிறோம் 3 நாளா பிரசங்கம் பண்ணினா பிறகு அந்த ஜனங்கள் 5000 புருஷர் சாப்பாடு, அங்க இருக்காது 5000 புருஷர்கள், அதோடு கூட பஞ்சாதி பிள்ளைகள் சொல்லி எல்லாம் இயேசுவை பின்பற்றி இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் 4000 பேர், இன்னொரு கால் பார்க்கிற திரள் கூட்டம், இன்னொரு பக்கத்து போது திரளான ஜனங்கள், கடற்கரையில ஜனங்கள், இப்படி எவ்வளவோ திரளான ஜனங்களுக்கு 3 வருடங்களுக்குள்ளே போதித்தார், செய்து காட்டினார், அற்புதத்தை செய்தார். இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார். அந்த 3.5 வருட முடிவிலே இந்த ஊழியத்தில் அவருக்கு மிஞ்சினது சபை ஒன்றை, தம்முடைய மனவாட்டி சபையை இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு மிஞ்சினது 120 பேரே. அவ்வளவு பேரெல்லாம் வந்தாங்க, 12 கூட நிறைய சாப்பாடு எடுத்தாங்க. இவ்வளவு ஜனங்கள் திரளாக பின்பற்றின பொழுது சபையை ஆரம்பிக்கணும். முதல் கர்த்தர் தம்முடைய சபையை பூமியிலே தான் எடுத்துக்கொள்ற சபையை ஆரம்பிக்கிற பொழுது இருந்தது 120 பேர் தான். நீங்க வாசிக்கலாம் அப்போஸ்தல புத்தகம் 15 பார்க்கிற பொழுது நான் அதை காண முடியும். அங்க இருந்தது 120 பேர். அதுலயும் அந்த 120 பேருக்குள்ள நாங்கள் பார்க்கலாம் ஜூதாசை தவிர்த்து 11 அப்போஸ்தலர்களும் கூட அவருடைய தாய் சகோதரங்களும் கூட இயேசு கிறிஸ்துடைய தாய் சகோதரங்களும் இணைக்கப்பட்டு தான் 120 பேர். இந்த 120 பேர் மேல ஆவியானவர் வந்து இறங்கின முதல் அடையாளங்களை அப்போஸ்தல புத்தகம் 2 முதல் பகுதியிலே பார்க்க முடியும். ஆவியார வந்து இறங்கி அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறதும் அவங்க மேல தேவ ஆவியார இறங்குறதையும் அந்த அனுபவத்தை நாங்கள் பார்க்க முடியும். அந்த அனுபவத்தின் பின்பாக பேதுரு பிரசங்கிக்கின்றார். அந்த பிரசங்கத்தின் பின்பு அங்க வந்திருக்கிற அந்த ஜனங்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்விகளுக்கு இயேசு பேதுரு அங்கே சபைக்கு கொடுக்கிற உபதேசமாகவே ஆலோசனைகளை கொடுத்துக் கொண்டு வருகிறார். அதில் முடிவிலே பார்க்கிறோம் என்ன, கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவரை தேவன் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அருமையான உன்னே சகோதரிய, மனம் திரும்பி, அதாவது அந்தகார ராஜ்யமான பிசாசனுடைய ராஜ்ய இந்த பாவ இருளிலிருந்து இந்த இருளிலிருந்து ஒளியின் ராஜ்யமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்லது கத்திரமாய் மனம் திரும்புகிற, அதாவது மனம் திரும்பி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகள் கூட்டமும் அது சபை. நாங்கள் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு மனம் திரும்பப்பட்டு கிறிஸ்துவின் கூட்டமாக இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவோட விசுவாசிகள் கூட்டமாக இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு சபையாக இருக்கிறோம், கர்த்தருடைய குழுக்களாக இருக்கிறோம். மனம் திரும்பினதுதான் பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் இந்த அந்தகார ராஜ்ய இருளில் இருந்து நாங்கள் ஒளியிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசிகள் கூட்டம்தான் நாங்கள் பார்க்கிறோம் சபை. இந்த இந்த சபைக்கு தேவன் ஜனத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார். யார்? ரட்சிக்கப்படுவர்களை, மனம் திரும்புகிறவர்களை கொண்டு வருகிறார். அவன் மனம் திரும்பினவர்கள் விசுவாசிகள் கூட்டம், மனம் திரும்பாத கூட்டம் அல்ல, மனம் திரும்பினவர்கள் விசுவாசிகள் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். கர்த்தர் ரட்சித்தார், நீ உன்னை கர்த்தர் சபையிலே சேர்த்தார். செலவில் சொல்லுவோம் என்ன, நாங்கெல்லாம் கர்த்தர் தனியே இருந்து கர்த்தர் என்ன கேட்க மாட்டாரா? ஏன் சபைக்கு தான் கட்டாயம் போகணுமா? ஹல்லேலூயா, ஹலோ, நிக்கிறீங்களே? இல்ல சொல்லுவாங்க, ஏன் தனியிருந்து கத்திரந்து கேட்க மாட்டாரா? அவர் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்பா. நான் கண்ண மூடி முழங்கால 3 மணித்துல 4 மணித்துல ஜெபம் பண்றேன். ஜெபத்துல நான் கனவு கூட காண்றேன் தெரியுமா? ஜெபத்துல கனவு காண்பாங்க, தரிசனம் என்ன கனவு, அந்த அனுபவம் எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். அப்படியாலே அது கர்த்தர் என்னோடு பேசுறார். அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தர் நீ தனியே ஜெபிக்கிற ஆளாக இருந்தா நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா சபையில கொண்டு சேர்ப்பார். சபை இல்லாத விசுவாசி இல்லை, விசுவாசி இல்லாத சபை இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ரெண்டையும் பிரிக்க முடியாது. விசுவாசி இருந்தா சபை தேவை, சபை இருந்தா விசுவாசி தேவை. சபை முக்கியம். நானும் எனக்கு கிளையும் 12 ஊழியக்காரர் இருக்கிறாங்க. எனக்கு 2 போதர் மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு வலது கை இடது கைக்கு 2 போதர் மாதிரி இருக்கிறாங்க. சபைகளும் இருக்கு, 12 சபைகள் இருக்கு. என்னட்ட வீடு வழியையும் பாச சொன்னது போல கோட்டல் வழியையும் கட்டிடம் வழியே சபை இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால இந்த வருடம் 22 வருட ஊழியத்தை நான் செய்து கொண்டு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பல ஊழியலை பார்த்திருக்கிறேன் சபை. ஆனால் கர்த்தரிடம் கொடுக்கப்பட்ட பாரம் என்னென்னு சொன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வரவில்லை. இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ வாளாக இருக்க தலையாயிருப்பாய், நீ போகுமிடம் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு வருவார், எல்லாம் பாடம் உங்களுக்கு. நான் அது உங்கள் மத்தியில பேச வரவில்லை. ஆனால் தேவன் எடுத்துக் கொள்ளப்படுற சபையை குறித்து பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வேதத்திலேயே பார்க்கிறோம் கர்த்தர் சபையைத்தான் தேவராட்சியத்துக்கு எடுப்பார். அப்ப தனியே இருந்து தனியே இருக்கிற நீ ஒரு குழுக்களாக சபையாக மாறியாக வேண்டும். அப்படி மாறுகிற பொழுது நிச்சயமாகவே இந்த உள்ளூர் சபைக்குள்ளே, இந்த உள்ளூர் குழுக்களுக்குள்ளே, ஐக்கியத்துக்குள்ளே இருந்தாதான் தேவன் எடுத்துக்கொள்ள உலகளாவிய சபைக்குள்ளே போக முடியும். இதை நீ நிராகரித்தா அதையும் நிராகரிக்கின்றாய். நாங்கள் சபை என்ன பார்க்கிறோமே, அங்க 4 கட்டிடம், இங்க 4, இங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? நம்ம இங்க 4 தூண், இங்க 4 தூண், பின்னுக்கு ஒரு சிவர், முன்னுக்கு ஒரு சிவரோட சேர்ந்த கட்டணத்தை வச்சு பேசவில்லை. தேவன் தம்மை தம்முடைய ரத்தங்களை சிந்தப்பட்டு மீட்ட ஜனத்தின் கூட்டம், மனம் திரும்பின ஜனத்தினுடைய கூட்டம். ஆனால் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இணைப்பு தேவராட்சியத்தை நிரூபிக்கிறதுக்காக, இந்த இணைப்பு நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவதற்காக. அதுதான் கர்த்தர் கொண்டு சபையில் சேர்த்தார். யாரை? ரட்சிக்கப்படுகிறவளை. அப்ப அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ விசுவாசியா? நிச்சயமாக இந்த தேவனுடைய பிள்ளையுடைய ஐக்கியத்தை தேடு. நீ ஐக்கியத்தை தேட உனக்கு தடவண்ணுதான், ஜாக்கிரதையா பார், அந்த ஆவி எங்க நிக்குதுன்னு. ஒருபோதும் கர்த்தர் சபையை விட்டு, ஐயோ எனக்கு இந்த அதாவது சபையை விட்டு தேவன் உன்னை பிரிக்க மாட்டார். ஏதோ ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கூட உன்னை சேர்ப்பார். இது தேவன் எப்படி அவர் ஐக்கியத்துக்குள்ளே சேர்ப்பார்? அவடைய நல்லா விலகிக் கொள்ள வேண்டும். சபையினுடைய வாழ்க்கை இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறீங்க, எத்தனை பேர் சபையின் காரியத்தை ஒப்பு கொடுத்துக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள், தங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம், இந்த குடும்பம் தங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்தல் இல்லாட்டா வீடு எப்படி இருக்கும்? கூட்டுறவெல்லாம் கூட்டும், நான் பேச இருக்க போறேன்டா அந்த வீடு பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் எப்படி இருக்க போகுது? அப்ப உதாரணத்துக்கு இங்க இல்ல, நம்ம இடத்துல இங்க கூட்டத்தேவை ஏதோ பிடிக்கிறீங்க இழுக்குது நம்ம இடத்துல இல்லையா? அங்க இருக்கிற பொழுது வீடு எல்லாம் வடிவா இருக்கணும்ன்றதுக்காண்டி சில பெண்கள் எப்படி இருக்கிற வீடுல போய் பார்க்க நல்லாவே தெரியும், நல்லா கூட்டி இருப்பாங்க, வீடமெல்லாம் வடிவ சோடிச்சு இருக்கும், ஆக்கள் வர்றாங்கன்னு ஒவ்வொருத்தரா வேலை செய்யறாங்க. குசினி கேட்கிற பெற்றோர் அது ஒப்பு கொடுத்து அந்த வீட்டுல வேலை செய்யாத குசினிக்க போக முடியுமா? என்ன நேரம் நேரம் தெரியுமா? ஆமரச்சியை கொண்டு விட்டு பிறகு வடிவ ஒப்பு கொடுத்தலோடு ஆமரச்சியை காய்ச்சி அப்படி எல்லாம் குசினிக்க இல்லையண்டா எப்படி இருக்கும்? பாருங்க, தங்களுடைய குடும்பத்திலே சுத்தத்துக்காய், வளர்ச்சிக்காக, தங்களுடைய வாழ்க்கைக்காக அதை அர்ப்பணித்து செயல்படுகிறார்கள். செயல்பட்டுத்தான் ஆகணும், அர்ப்பணிக்கப்படணும். இதுக்கும் கர்த்தருடைய குடும்பம், இங்கே எங்களுடைய பங்கு, அல்லது நாங்கள் எப்படி சபைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு விசுவாசியை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தால் அடுத்த நீ சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாய். ஹல்லேலூயா. அவர்களே பிரியமானவர்களே, பார்க்கும் பொழுதுதான் இந்த 120 பேர் மேல் மேலே ஆவியானவர் கிரியை செய்தார். கிரியை செய்து கொண்டு சொன்னார், நான் கொண்டு வந்து சபையில் சேர்த்தேன். நல்லா விலகிக் கொள்ள வேண்டும். மத்தி சுவிசேஷம் 16 அதிகாரத்துக்கு திருப்புவோம். 17-18 வசனத்தை சபைக்குள்ளே சீக்கிரமாக ஒருவாள்.
இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
ஹல்லேலூயா. சபைக்கு இதை கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை, தீர்க்க தரிசனமாக பேதுருவுக்கு சொல்லப்பட்டதை அப்போஸ்தல புத்தகம் 2 அதிகாரத்தில் தேவன் செய்து முடித்தார். நான் சபையை கட்டுவேன், அதுக்கு பேதுரு தலைவராக இருப்பார். முதல் தலைவர் அவர்தான் தலைவராக இருப்பார். இந்த சபையை நீ இருக்கிறத கட்டுவேன், இது உலகம் முழுவதுமாய் பறந்து இருக்கும். இன்றைக்கு அப்படி அந்த எருசலேமில் உண்டாகப்பட்ட 120 கொண்ட சபை தான் இந்த உலகம் முழுவதுமே. நாங்கள் என்ன செய்வோம், இந்த எல்லா இனத்துக்கும் பாசை கொலை பரவி இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். இங்கே பார்க்கிறோம், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது. அப்ப ஒன்று தெரியும், முட்டும் மேற்கொள்ள மாட்டான்டா. அது போராட்டம் இருக்கும், ஆனா பாதாளத்தின் வாசலுக்கு வெற்றி கிடையாது, சபைக்குத்தான் வெற்றி. அப்ப சபையோடு இணைக்கப்பட்ட விசுவாசிக்கு வெற்றி, தனியே இருந்தா வெற்றி கிடையாது. அன்று சொல்ற சபைக்குரிய வாக்கு தத்துவம் என்ன? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது. பாருங்க, இதுல ஒரு ஒரு நிலைமையை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தான் கேட்கிறார் சீடர்களை பார்த்து, என்னை குறித்து ஊருக்குள் என்ன பேசுகிறார்கள். அதுக்கு பிறகு சந்தோஷமா இருந்தது. இயேசுக்கு ஒரு விருப்பம் பாத்தீங்களா, இவருல என்ன பேசுறாங்க, அவருக்கு ஒரு வாஞ்சி இருக்குது, யாரும் சொல்ல மாட்டாங்களா என்ன குறிச்சு, யார் என்ன சொல்றாங்க. அவர் அவன் சொல்றான், எரேமியா போல் இருக்குன்னு சொல்றான், செத்த யோவான்சாலன் திரும்பி வச்சுட்டான் போல் இருக்கு, தீக்கதரிசியா இருக்கும், இப்படி எல்லாம் ஊருக்குள்ள சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்றாங்களா? அப்ப திருப்பி கேட்கிற பேதுரு, சார் நீங்க என்ன சொல்றீங்க என்ன குறிச்சு? அவருக்கு ஒரு வாஞ்சி, என்ன பேதுரு என்ன நினைக்கிறா என்ன குறிச்சு, நீங்களாவது என்னை குறிச்சு யார் என்ன யோசிக்கிறோம்னு சரியான பயம் இல்லையா, குறை சொல்றாங்களா? ஆனா கர்த்தருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குதே, ஒரு ஆசை இருந்திருக்கு. சில பேருக்கு பாருங்க தங்களை குறிச்சு என்ன சொல்றான்னு கேட்க ஆசை. நான் இப்ப அப்படிப்பட்ட ஆசை உள்ளாக்க நான் யோசிக்கிறது பரவாயில்ல. இயேசுக்கு இருந்த ஒரு ஆசை இவங்களுக்கும் வந்திருக்குது. ஆனா இயேசுக்கு இப்படி சொன்னாங்க, இவங்களுக்கு எப்படி சொல்ல போறாங்களோ தெரியாது. பரவாயில்ல, ஒரு ஆசை. இந்த ஆசையில பாருங்க சொல்றாங்க என்ன கேட்கிறப்பள சொல்றார். உடனே ஒரு பேதர் சொல்றார், நாங்கள் எங்களுக்கு தெரியும் நீங்க யார், நீங்க அங்கிருந்து வந்த கிறிஸ்து மேசியான்னு எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த அறிக்கையை கொடுத்த பொழுது சொல்கிறார், இது உன்னுடைய அறிவின் படிக்கு வரவில்லை, உன்னுடைய மூளை அறிவில் நீ எனக்கு இதை சொல்லவில்லை, இதை நான் சாட்சி கொடுக்கிறேன், கர்த்தருடைய ஆவியார் பிதாவுடைய ஆவியானவர் தான் உதவு உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அழகா சொல்றார் பாருங்க அந்த 17 வசனம் சொல்றது, யோனாவின் குமாரனாய் சீமோனே நீ பாக்கியவானாய், பாக்கியவான். மாமிசம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, உன்னுடைய மாமிசத்தினுடைய இந்த மாமிசம் உனக்கு கிடைக்கப்பட்ட ஞானம் உனக்கு அதை வெளிப்படுத்தவில்லை, இது கர்த்தருடைய ஆவியானவர் தான் வெளிப்படுத்துறது. என்ன வெளிப்படுத்தலாம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்றான். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஆன்ம நீ மரித்து உயிர்த்தெழுந்து நீ கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் மரிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க சத்தியத்தை தெளிவர சொன்ன பொழுது கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார், என்ன இது எல்லாம் உனக்கு கர்த்தருடைய ஆவியவர் வெளிப்படுத்தினார். அடையாள நீ பேதுருவாய் இருக்கிறாய், நான் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். அங்க ஒரு போதும் சொன்னார், எந்த சபை, நான் திகச்சு போய் உண்ட சபையா, உண்ட சபையா கத்த சொல்றா எந்த சபை. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் கத்தருடையதுதான், கத்தருக்குரிய சபை தான். தேவன் நம்முடைய ஊழியக்காரரே தரவலாக மந்தையை மேய்ப்பதற்கு ஊழியக்காரரை போட்டுக்கிறார். நல்லா விளைக்கொள்றீங்க, நாங்கள் யாவது சபை என்பது சாதாரண கர்த்தருடைய சபை. சபையிலேயே நாங்கள் சில காரியங்களை செய்கிற பொழுது கவனமாக இருக்கணும், நாங்கள் கர்த்தருடைய சபையோடு விளையாடுகிறோம் என்று. இது வியாபார பொருள் இல்லைங்க. ஒரு சொன்னார், நான் இந்த மகளுக்கு சீதனம் வச்சுக்கிறேன், என்ன சீதனம், ஒரு சபை பாத்தீங்களா, இப்ப சபையே சீதனமா போறதுக்கு நிக்குது. ஹல்லேலூயா. இது இன்னொரு சீதனம் கொடுக்கிற பொருள் அல்ல, இந்த மனவாட்டியான கர்த்தருக்கு கொடுக்கிற சொத்து. ஹல்லேலூயா. கர்த்தருடையது, நாங்கள் கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம், கர்த்தருடைய காரியத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பிரியமான பார்க்கலாம், அப்போஸ்தல புத்தகம் 20:28 வசனம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபையினுடைய மூப்பர்களை அழைத்து அவர்களோடு பேசுகிறான், சபையை குறித்து ஊழியக்காரை குறித்து நல்ல ஆலோசனையை கொடுக்கிற பொழுது அங்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை தான் உங்கள் மத்தியில் வாசிக்க சொல்லுகிறேன். வசனம் அப்போஸ்தல புத்தகம் 20:28 வசனம். பல ஆலோசனைகளை எபேசு சபை மூப்பர்கள் சொல்லுகிற பொழுது சபையை குறித்து எவ்விதமாக பவுல் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் வாசிக்கலாம். ஒரு தயவு செய்து வாசித்துக் கொள்ளுங்கள்.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேற்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
ஹல்லேலூயா. சபையை குறித்தான ஒரு எச்சரிப்பு அங்கே வருகிறது நாங்கள் பார்க்கிறோம். பவுல் சொல்றார், நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாருங்க. சபையை குறித்து அங்கே வேதம் எப்படி சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அதாவது தேவன் இன்றைக்கு சபைக்கு கொடுத்த விலை கிரயம், இந்த சபைக்கு தேவன் கொடுத்த முதலீடு, எதை செய்திருக்கிறார். நான் சபையெடுத்து பேசுகிறது மனம் திரும்பின ஆத்துமாக்கள் அவருடைய குழுக்களை குறித்து பேசுகிறேன். நீங்க மனம் திரும்பி விட்டீங்க, கத்திரிக்கு சோத்திரம் குழுக்களா இருக்கிறீங்க, குழுக்களை குறித்து பேசுகிறேன், குழு ஐக்கியத்தை குறித்து பேசுகிறேன். இங்க நாங்கள் பார்க்கிற பொழுது என்ன, இந்த ஐக்கியத்துக்கு அல்லது இந்த சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு விலைக்கிரியம் என்ன. இன்னைக்கு பாருங்க சில தகப்பன்மார் சொல்லுவாங்க நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, இது எல்லாம் நான் ரத்தினுடைய வேர்வை சிந்தி உழைத்த சொத்து, இந்த ஒரு வீடு, இந்த ஒரு காணி, நான் சிறு வயது தொடக்கம் நான் அதாவது செய்து பிரயாசப்பட்டு எடுத்த தான் இந்த சொத்துக்கள் என்று சொல்லி சில தகப்பன்மார் தமிழ் பிள்ளைகளை குறித்து தங்கள் சொத்துக்களை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். ஏன் என்று சொன்னால், நான் இப்படியா பிரயாசப்பட்டிருக்கிறேன், நீயும் பிரயாசப்படு. நல்ல காரியம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிரயாசப்பட்டு அதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு செய்த சபை, நான் சபைக்கு ஒரு கொடுக்கப்பட்ட விலை கிரியம், அதனுடைய முதலீடு செலவு, அது கொடுக்கப்பட்டதான செலவு எதுன்னு சொன்னால் இங்க தெளிவா சொல்றது அவருடைய ரத்தம். அப்ப சபையோடு நாங்கள் விளையாடுற பொழுது ரத்தத்தோடு விளையாடுறோம். ஹலலூயா. ஹலோ, இருக்கிறீங்களா? ஹலலூயா. சபையை குறித்து சொல்றாரு, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை, இன்னொரு கலப்பு இல்ல. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால், அவருடைய சொந்த ரத்தம் கொடுக்கப்பட்டு அதனால சம்பாதிக்கப்பட்டது. அப்ப அது விலைக்கிறீங்க, இயேசுடைய ஜீவன், இயேசுடைய ரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டது, சபை மீட்கப்பட்டது. ஆனால் ஆன படியாலே இயேசுவின் ரத்தத்துக்கு வெற்றி என்றால் சபைக்கும் வெற்றி. அப்ப விசுவாசியுடைய வாழ்விலே சபைக்கு உபத்திரவம் வராதென்றல்ல, வரும், ஆனா வெற்றி கிடையாது, வெற்றி சபையின் பக்கமே. சபையின் சரித்திரங்களை இன்னைக்கு பார்க்கிற பொழுது இந்த சபையை அழிக்கும்படி எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள், எவ்வளவோ நாடுகள், சீனா, ரஷ்யா மற்றும் இதுக்கான பலவிதமான மத்திய கிழக்கு நாடுகள், பல புத்த மதத்தை மிகவும் வைராக்கியமிக்க நாடுகள், எவ்வளவோ பல நாடுகள், பல அரசியல்வாதிகள் இவ்வளோ எல்லாரும் முயற்சி எடுத்தார்கள் சபையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி. நடந்தது என்ன? சபை இன்று வரைக்கும் அது வளர்ந்து கொண்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தீர்மானத்தோடு மாத்திரம்தான் இல்லை. ஏனென்றால் சபைக்கு தேவன் கொடுத்த விலைக்கிரயம் இயேசுனுடைய ரத்தம். அப்ப ரத்தது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, ரத்தத்தினாலே பாதுகாப்பு இருக்கிறது. அந்த ரத்தாலே சம்பாதித்துக் கொண்ட என்னுடைய சபை. அப்ப எங்களுக்கு தேவன் நம்மை சம்பாதிக்கும்படியாய் என்ன செய்திருக்கிறார்? ரத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ரத்தம் மாத்திரமல்ல, அதாவது இன்றைக்கு பிதா அதை அங்கீகரிக்கிற பொழுது இயேசுடைய ரத்தம், அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கிறோம் இன்னொன்று, தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணிக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஐயோ என்ன பாஸ்டர் முந்திய மாறி விசிட் பண்றதில்ல, வாரதில்ல, பாஸ்டரே கூட சொல்லுவோம், ஊழியக்காரர் கூட சொல்லுவோம், என்ன எங்களை தனித்து விட்டான், தனித்து விடவே இல்லை. சபை ஐக்கியம் மாத்திரமல்ல, பரிசுத்தாவினுடைய கண்காணிப்பும் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சபையோடு இருக்கிறவங்க பாருங்க, பரிசுத்தாவினுடைய கண்காணிப்பு, அவர் உன்னை கண்காணிக்கிறார். நீ எங்க போறா, எங்க வாரா, எப்படி, ஆபத்தா, வேதனையா, துக்கமா, துயரமா, எது பலவீனமா, சுகமா, எது? கர்த்தருடைய ஆவியா அவர் கண்காணிக்கிறார். அவர் கர்த்தருடைய ஆவி அவரை கண்காணிப்புக்குள்ள வர்றோம். அதான் பாருங்க, பிசாசு என்ன செய்யும் சொன்னா, இந்த சபையில இருந்து ஆக்களை தூரமா கொண்டு போயிடும். நான் சொல்றது இடத்தின் தூரம் இல்ல, சபையின் ஐக்கியத்தின் தூரம். ஏன்னா நீங்க தூரத்தின் தான் வாரீங்க இல்லையா? பாச சொல்ல முடியும், சில பேர் 70 கிலோமீட்டர், 80, 100 கிலோமீட்டர் தான் பாச வாராங்க. நான் கற்பனை பண்ணி பாக்கிறேன், அப்ப இருக்கும் பொழுது நம்ம விஸ்வ மாடு 100 கிலோமீட்டர் இங்க இருந்த பாசனம் பெறும். ஹல்லேலூயா. அதுக்கு பத்து சபையோ நாங்க போட்டுருவோம், அப்படி 100 கிலோமீட்டர் விடவே மாட்டேன். பத்து சபையை உள்ளுக்கு என்ன, 10 கூட்டங்களை போட்டு போட்டு தான் போவோம். அனைஞ்ச வருது, நான் அதை பத்தி பேசவில்லை. அதாவது நீ எங்க இருந்தாலும் சபை ஐக்கியத்துக்குள்ள இல்லாமல் உன்னை வெளியாலை கொண்டு போறதுக்கு பிசாசு ஏன் முயற்சிக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்தாவுடைய கண்காணிப்பிலிருந்து உன்னை வெளியால் எடுக்க வேண்டும். எடுத்தாதான் அவனுக்கு இலகு. அதான் பாருங்க, 10 மாடு, இந்த மாடு இருக்கா ஜெர்மனியில, இது ஊர் மாட்டை பற்றி யோசிங்க. 10 மாடு, எரும மாடு, கொம்புள்ள எரும மாடு, எரும எரும தெரியுது உங்களுக்கு? சரி, 10 எரும மாடு ஒண்டா இருந்தது காட்டுக்குள்ள, சிங்கம் பார்த்தது, எப்படியாவது எருமையில ஆசை தின்னு, சிங்கத்துக்கு தின்னு ஆசை. அப்ப இந்த 10 எருமையும் சேர்ந்து எல்லாம் இந்த சிங்கங்கள் எல்லாத்தையும் எல்லாம் இடிச்சு தள்ளி தூக்கி வீசிச்சுது. நான் கதையாண்டு நினைச்சேன், நிஜமாவே நான் டிஸ்கவரியில பார்த்தேன், குழிய தூக்கி எறிகிறது அவ்வளவு. அப்ப நான் பார்த்தேன், ஆனா இந்த சிங்கம் ஒரு மாவது ஒரு மொடல் போட்டது. ஏன் இந்த சோழி ஒரு மாட்டு போய் ரகசியமா, நான் சாப்பிட வர இல்லையா, நான் சும்மா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் வந்திருக்கிறேன் என்ன அப்படி நம்பு வேண்டவுடனே அப்படியே பார்த்த இந்த எருமை பார்த்தது, பாயிர குணவும் இல்ல, என்றாலும் எருமை ரெடியா தான் நிக்குது. அது காது குழவ சொல்லிட்டு போச்சு, நான் சொன்னதை சொல்லாத, என்ன சொன்னது, நான் சொன்னதை சொல்லாத. இது 10 எருமையும் 9 எருமையும் பார்த்தது, என்ன தனிய கதை, பாயிரவர் பாயவே இல்லை, மடங்கி போய் நிக்கிற அவன் என்ன தனியா கதைக்கிற. சரி வரட்டும், கேப்போம் நம்ம ஆளுட்ட என்ன அவன் காய்ச்சிட்டு போறான். சொன்னதை சொல்ல வேண்டாமா, மற்றது சொல்லுவாடிவா, சொன்னதை சொல்ல வேண்டாமா, அது கொண்டு போயிட்டு நீ அது சொல்லு வடிவா சொல்லு என்ன சொன்னது. ஐயோ சொன்னதை சொல்ல வேண்டாமா, உன்னோட நான் வர்றவாண்டு அடுத்ததும் போயிட்டு. இப்படியே இந்த ஒன்பது எருமையும் எல்லாம் போயிட்டு தனித்தனி சொன்னது சொல்ல போயிட்டு. இப்ப இந்த சிங்கத்துக்கு வாய்ப்பா போச்சு, பத்தையும் சாப்பிட்டு முடிச்சு. இதான் இந்த பிசாசு என்ன செய்யும்டா, இந்த விசுவாசிகள் சபை ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற நேரம் அது பெலா, ஆனா தனியை கொண்டு போயிடும். எங்க சபை ஐக்கியத்துக்குள்ளேயே வராத அளவுக்கு எங்கேயாவது கொண்டு போயிட செய்தும். நான் தனியை ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன், ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், எனக்கு தீக்கசம் வந்து கொண்டிருக்குது, எங்கிருந்து வருது, எனக்கு தரிசனம் வந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றோம், வரும். சபை ஐக்கியம் இல்லையென்றா யாக்கிரதையா இருங்க. நான் சில இடத்துல அனுபவப்பட்டிருக்கிறேன், இப்படி எல்லாம் இருந்தாக்களே கத்தோடு ஆவியார் அப்படி பேசுறாரு, ஜெபிச்சா ஆடுது, அந்நியவாசம் பேசிக்கொண்டாலும் ஆடுது. ஹல்லேலூயா. ஏண்டா பிசாசுக்கு தெரியும், சபை ஐக்கியம் இருப்பொழுது கர்த்தருடைய ஐக்கியம், கர்த்தருடைய ஐக்கியம் இருப்பொழுது பரிசுத்தருடைய கண்காணிப்பு வருகிறது, பிளம் உண்டாகிறது, அவனாலே மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யுத்த நேரத்தில் நாங்கள் எல்லா போதரும் விசுவாசிகள் அனைவரும் சபை வேறுபாடு இன்றி யுத்த நாடுக்குள்ளே ஐக்கியப்பட்டோம். அங்கால் இங்கெல்லாம் ஜனங்கள் செத்தாலும் நாங்கள் ஒவ்வொரு போதரும் மாதிரியும் விசாரித்துக் கொள்ளவோம், நீ இருக்கிறியா உயிரோடு என்று எல்லாம் மாறி ஜெபிக்க ஆரம்பித்தோம். கடைசி நேரத்தில் எங்களுடைய சேர்ச்சிக்கு வேற சேர்ச்சி விசுவாசிகள் வருவாங்க, எங்க விசுவாசம் இன்னொரு சேர்ச்சிக்கு போவாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன செய்துவிட்டோம், ஐக்கியமாக இருந்ததுனால கர்த்தர் ஒரு பெரிதான கிருபைகளை எங்களுக்கு செய்தார். இழப்புகள் ஏற்பட்ட பொழுதும் கர்த்தர் சபையை கேம்புக்குள்ளையும் சாட்சியாக வைத்தார். அங்கே கேம்புக்குள்ளே ஐக்கியப்பட்டது சபை தான். பிரியமாவளே, நான் எதிர்பார்த்தேன் நான்கு வச்சிருந்த இவ்வளவு விசுவாசிகளும் என்னோட தான் வருவான் நினைச்சுக்கொண்டு நானும் பஸ்ல ஏறினா பிறகு கேம்பில் கொண்டு வட்டவரா தெரியும், விசுவாசிகளும் ஊழியக்காரரையும் காண இல்லையே. ஒரே ஒரு ஊழியக்காரன் தான் மிஞ்சினா, வரவங்க ரெண்டு பேர் தான் ஆராயணத்தோடு. நான் அவருக்கு பிரசங்கம் பண்ண, அவர் எனக்கு பிரசங்கம், எவ்வளவு பேரோட இருந்த என்ன தனித்து விடப்பட்டேன். வாழ்க்கையில் ஒரு மிகவும் ஒரு அனுபவம் அதுதான். என்னுடைய எத்தனையோ யுத்தங்களை பார்த்தேன், ஒரு நாள் கேம்ப்ல இருந்தது கிடையாது. எங்க என்ன சுதந்திரமா தான் தெரிவேன், ஆனா ஆறு ஆறு மாதம் சிறையில் இருந்த மாதிரி இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார், ஐக்கியத்தை உருவாக்கினோம். அதாவது மற்ற சபைகளுக்கு மற்ற சபை போதகர் போதகரானார். ஹல்லேலூயா. அப்படியாலே இன்னொரு சபைக்கு இன்னொரு சபை போதகர், அவர் அங்க பார்த்தார், ஐயோ சபை இருக்குது போதகர் இல்லை, அவர் போதகரானார். இங்கே இப்படியே மாறி ஒவ்வொரு சபைகளுக்கு ஒவ்வொரு போதகராகி ஐக்கியமாக ஆராய நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். யுத்த நேரத்திலும் கூட சபைகள் ஐக்கியப்பட்டு இருந்தோம். கருத்து முரண்பாடுகள் சிலவில் ஏற்பட்டாலும் சில கோரிக்கைகளுக்காக ஐக்கியப்பட்டு இருந்ததுனால கர்த்தர் கிருபை செய்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படியே சபைகளையும் ஊழியக்காரரை பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ பயங்கரமான சூழல் சொன்னார்கள் தான், ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்த ஐக்கியம் ஏற்பட்டதுனால கர்த்தர் கிருபையாக இருக்கத்தக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். சாட்சி இருந்தது. அது என்ன, யுத்த நேரத்தில் ஒரு குழு மாத்திரம் ஒரு பக்கம் அசையாமல் தனித்து இருந்து ஜெபித்தது என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும், அரசியல் மட்டம் வரைக்கும். ஹல்லேலூயா. ஏன் சொல்லணும்னு சொன்னால், அப்படி இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற பொழுது கர்த்தர் கிரியை செய்கின்றார். அவருடைய பிரியமான பார்க்கிறோம், என்ன சுயரத்தாலே சம்பாதித்துக் கொண்டப்பட்ட சபை, அது மாத்திரம் அதுக்கு பரிசுத்த ஆவியான கண்காணியாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அதை இன்னும் கண்காணிக்கிறதுக்கு தேவன் ஊழியர்களை தேவன் வைத்திருக்கிறார். அவனோட சபையை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்கள். எப்படி எச்சரிக்கை இருக்க சொல்கிறார், கீழ்வசனங்கள் தொடர்ந்து பாப்பமாயிருந்தால் உபதேசங்களை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் மிகவும் எச்சரிக்கை இருக்க சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி சபை இந்த நாட்களிலே எச்சரிக்கை இல்லை என்று சொன்னால் ஆபத்து. இப்போதே இருக்கிற சபைகளுக்குள் இருக்கிற நிலவரத்தை ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். பிரியமான, இன்றைக்கு உலகம் அழிகிறது, சபை சீரழிகிறது. உலகம் அழியுது, சபை நோக்கத்தை தவறு இன்றைக்கு சீரழிஞ்சு கொண்டே போகிறது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு பாருங்க, இன்றைய திருச்சபைகள் பரிசை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறது, நல்ல வரவு. ஆனால் பாடுகளை எண்ணுகிறதில்லை. இன்றைக்கு சபைகள் பாடுகள் என்று சொன்னது வேண்டாம். ஆனால் கர்த்தர் ரத்தத்தில் சிந்தப்பட்ட சபைக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல, அங்கே சபைக்கு உபத்திரவம் உண்டுதான். ஏன்னா பிசாசு எங்க ஆர்வோட போராடுவார். நாங்க பாக்குற சுடலைக்குள்ள பிசாசு, அங்க பிசாசு, ஏன் பிசாசு அங்க நிக்க போகுது? அதான் அவற்ற இடமாச்சுதே. அவனுக்கு வேலை எங்க? சபைக்குள்ளான வேலை. எந்த விசுவாசியை பின்பாக்கி போடலாம், அதாவது எந்த ஊழியக்காரனை விழுத்தலாம், அல்லது எந்த விசுவாசியை விழுத்தலாம், எது ரெண்டு பேருக்கு முடிச்ச போட்டு விடலாம், சபையை எப்படி குழப்பலாம். இந்த வேலை பிசாசுடைய வேலை சபைக்குள்ளதான் ஆரம்பிக்கும். ஏன்னா அங்க ஆரம்பிக்க தேவையில்லை. ஏன்னா அங்க அவனுடைய நிர்வாகம் சரியா நடக்குது. இப்ப பிசாசுக்கு பிரச்சனை சபை. ஹல்லேலூயா. சபை பூமியில இருக்க இருக்க பிரச்சனை. என்ன ஒரு சௌரம் வந்து சொன்னார், பாஸ்டர் அங்க அந்த இடத்துல அந்த கிராமத்தில் சபை வந்துட்டு, இதெல்லாம் சரி வராது, ஐக்கியத்தில் பேசுங்க கதையுங்க. நான் கள்ளு கடை வருது அதையும் கதைக்கிறீங்களா? இல்ல அது கதைக்கிறாங்களா? புத்தர் கோயில் வருது, அவன் ஒவ்வொரு இடமா கொண்டு வந்து ஒரு அரச மரத்தையும் அங்கேயெல்லாம் கொண்டு ஆக்கலை வைக்கிறாங்க. அது ஒரு மனுஷர் கதைப்பார். இல்ல சபை என்ற உடனே முழுசுறீங்க. கள்ளுக்கடை பெருகினா சபையும் பெருகட்டும். சபை பெருகினா கள்ளுக்கடை பெருகாதியா? சபை பெருகினா புத்தர் கோயில் வராது. சபை பெருகினா இதெல்லாம் நின்று போயிடும். இவ பெருக வேண்டியது எது சொல்லுங்க? சபை. நான் சொன்ன சபையா கத்தாவே சோத்திரம் பெருகட்டும். சபை என்றா பெருகட்டும். நான் ஒரு சௌரனை கேட்டேன், உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாழ் மாவட்டத்தில் தற்போது இப்ப இருக்கிறதான தொகை நான் நம்புகிறேன் 560,000 பேர் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களா? இப்ப உங்களைதான் விட்டு, வண்டிக்கு போனதையும் விட்டு, செத்ததையும் விட்டு, இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரு 560,000 பேர் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனா 560,000 என்னை பொறுத்தமட்டில் 560 சபையாவது அங்க இருக்க வேணும். ஆனா அங்க ஒரு சபைக்கு 1,000 பேரும் படி இருந்தாலும் 560 சபையா இருக்கணும். ஆனா 560 சபை அங்க கிடையாது. அப்படி அங்க இருக்கிற பெரிய மெயின் லைன் சேர்ச்சி எல்லாத்தையும் பார்த்தா ஒரு 250 வந்தது இல்ல. அல்லேலூயா. சபைகள் பெருக வேண்டும். பிரிவினைதான் இருக்கக்கூடாதே ஒழிய பிரிவுகள் இருக்கலாம், பிரிவினை இருக்கக்கூடாதுதான். பிரிவுகள் இருக்கிறது அப்படி பிரியாது. குடும்பத்தில் பாருங்க, எல்லாம் எல்லா பிள்ளைகளையும் வச்சிருந்தா இங்கிருந்து பெருகிறது. அதே கட்டி 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 அங்கே அனுப்பினாதான் பெருகும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் சபையும் அப்படித்தான். சபை இங்க இருந்தா அப்படி அப்படியே போய் போய் என்ன செய்யும்? பெருகும். சபை பெருக வேணும். சபை பெருகினாதான் பட்டணத்துக்கு சந்தோஷம். நீதிமான் பெருகினா பட்டணத்துக்கு சந்தோஷம். நீதிமான் யார்? இயேசுனத்தால கழுவப்பட்டதுதான் நீதிமான். இவன் பட்டணத்தில் பெருக வேணும், சபை பெருக வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை எப்படி முடிகிறது? அது குறுகிறது. பிரியமாவளே, நாங்கள் பார்க்கிறோம் என்ன? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்திய சூழ்நிலையை பார்க்கிற பொழுது இன்றைக்கு பாடுகள் வேண்டாம் என்கிறது. அது மாத்திரமல்ல, உலகம் இருளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நவீன கால சபைகள் வெளிச்சத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதான் நான் ஐரோப்பாவுக்கு வந்தான ஒரு வசனத்தை அடிக்கடி நினைவு கூறுவேன். கர்த்தர் தமக்கு பிரியமானுக்கு நித்திரை அளிக்கிறார் என்ற வசனம் இங்கதான் நிறைவேறுது. ஏன் சொல்லுங்க பாப்போம். நான் என்னுடைய சௌரவ நான் போன் பண்ண போறேன். என்ன நேரம் தெரியாம போன் பண்றீங்க? இப்ப 6 மணிக்கு போன் பண்ண, அவங்க நித்திரையா இருப்பாங்க, சும்மா குழப்பாது அவங்கள. அவங்க நாங்க 8 மணிக்கு போன் பண்ணிட்டோம், இப்பவும் போன் பண்ணாத, என்ன இது? எப்பதான் போன் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டேன். 10:00 போன் பண்ணு. ஏன் அவ்வளவு நித்திர உழப்புறாங்களா கேட்டேன். சும்மா இப்ப குழப்பாத, நித்திரை இங்க முக்கியம். அப்பதான் நான் நினைவு கொண்டேன், கர்த்தர் தமக்கு பிரியமானவங்களுக்கு இங்கதான் நித்திரை கொடுக்கிறார். இந்த நித்திரையை நாங்கள் சிறிலங்காவில் பார்ப்போம்னு சொன்னா அதுக்கு வசனம் இருக்குது, கர நித்திரை நாவி. ஹல்லேலூயா. நல்லா தூங்குங்க. அப்ப உலகம் இருளில தூங்கிக் கொண்டிருக்குது. நம்மளுடைய சரீர தூக்கத்தை பற்றி சொல்லவில்லை. ஆனா சபை வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாங்க யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆமா, வந்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்தா போதும், ஆண்டவரே சோத்திரம் ஹல்லேலூயா, காணிக்கையும் போட்டு தசமாவும் போட்டாச்சு, வேற என்ன அறிவித்தல் பாசனமடியாக்கள், எதுவும் கொடுக்கணுமா கிறிஸ்துமஸுக்கு பாரு, அதையும் போடு ஆண்டவரே சோத்திர வாரம் போயிட்டு. சில ஆத்மா இருக்குது, என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, அப்ப அந்த ஆத்மா அதுல வரும். ஏன் தெரியுமா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போவோம். பிரியமான சபை, எல்லாரும் சபை, எல்லாரும் செயல்பட வேண்டும், எல்லாரும் வைக்கப்பட வேண்டும். பிரியமான நீங்க நினைப்பீர்கள், ஏன் இந்த பாசத்தை பேசுறாண்டு சிறந்தங்கால வலிக்கிற பொழுதே சபையை குறித்து பேசுறதுக்காக தான் நான் வலிக்கிட்டேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை நான் சுவிசேஷம் அறிக்க போகிறேன், சபையில பேச போகிறேன். சந்தர்ப்பம் கொடுக்கிற பொழுது உங்களுடைய சபை, உங்களுடைய ராஜ்யத்து வந்து சேர வேண்டும். சபை மிக மிக முக்கியம். டிவி ஸ்டேஷனுக்காக சபை இல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு சவுலன் சொன்னார், நாவது இன்னைக்கு பாக்குறோம் என்ன, வாசிகள் விசுவாசி இருக்குது, வாசிகள் தெரியுமா ரெண்டு புத்தக வாசி. அதாவது ஒவ்வொருவரா வரும் பாருங்க புத்தகம், என்னுடைய வாசகர்களை சந்திக்க போகிறேன். உன்னுடைய வாசகரோ பார்த்தாது பாசத சேச்சா இருக்கும், அது அந்த பாசத சேச்சு விசுவாசியா இருக்கும். ஆனா இவர் சொல்ல போற என்னுடைய வாசிகள் அருமையான சவுண்ட் சோரி. சபைதான் முக்கியம், சபைக்காகத்தான் அனைத்தும். சபை வளைச்சி வரத்தான் டிவி இருக்கு, டிவி வளைச்சி வர இது இருக்க இல்ல சபை. சபை இரு, சபை வளைச்சி வர. இன்னைக்கு சபை சபையைத்தான் தேவன் முக்கியப்படுத்துகிறார். இன்னைக்கு இன்றைக்கு பத்திரிகை ஊழியம் எது, பத்திரிகை ஊழியம் வளர்ச்சி பெறவா சபை வளர்ச்சி பெறவா எது? இன்னைக்கு பல அது திட்டம், வாலிப திட்டம், சிறுவர்களுக்கு திட்டம், அரும்பு துரும்பு இப்படி எல்லாம் அங்க பேர் வச்சு ஒரே திட்டம், எல்லாத்துக்கும் ஒரு திட்டம், எல்லாம் பேப்பர் கொடுக்கறாங்க எங்களுக்கு, விளம்பரம் ஒரே விளம்பரம். நீங்க அதை செய்தீங்கன்னா இவ்வளவு எல்லாம் காசு போட்டா இப்படி எல்லாம் வரும், கால் போனா வரும், கை போனா வரும், நாங்கள்ட்ட தலை போனா வருமா? சரிதானே? இப்படி எல்லாம் திட்டம். நான் இங்க வந்து சார் பத்திரிகை பார்க்கும்போது இங்கேயும் போகுது திட்டம். நாங்க என்ன திட்டம் என்ற திட்டம் போகுது. என்ன திட்டம்? இளம்பங்கால திட்டம், முதியோர் திட்டம். வேற என்ன செய்ய போறீங்க? அதை காசு காட்டினா தானே கத்தர் காப்பாரு, வேற கேட்க மாட்டோம். அரிமான சவுண்ட் சௌரியே, சபைதான் முக்கியம். சபையை தேவன் விருத்தி அடையத்தான் இந்த ஊடகங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஊடகங்களை விருத்தி அடையத்தவன் வைத்திருக்கவில்லை, சபையை விருத்தி அடையத்தான் வைத்திருக்கிறார். ஏண்டா கர்த்தர் சபையத்தான் 120 பேரை சேகரித்து சபையத்தான் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஒருவேளை சுவிசேஷ ஊழியம் விருத்தி அடைக்க அவைகளுக்கு ஊடகமா இருக்கலாம், ஆனால் சபையால் மிக முக்கியமாக விருத்தி அடையப்பட வேண்டும். ஊடகங்கள் விருத்தி அடைந்து பிறகு சபையெல்லாம் வத்திப்பு, அதிலிருந்து என்ன செய்யறது? அவருடைய சபை மிக மிக முக்கியம், அனைத்தும் சபைக்காகத்தான் தேவன் செய்கின்றார். ஹல்லேலூயா. சபைக்காகத்தான் டிவியை திறந்து கொடுக்கிறாரா? சபைக்காக. இன்டர்நெட் திறந்து கொடுக்கிறாரா? சபைக்காக. எல்லாவற்றையும் ரேடியோ திறந்து கொடுக்கிறாரா? சபைக்காக. சபை வளைச்சு போறதுக்கு, ஆத்துமால சபைக்கு வர்றதுக்கு, டிவிக்கு போறதுக்கு, எங்க வர்றது எல்லாம் அங்க வர்றதுக்கு, அங்க எல்லாம் செய்தியை கேட்டு சபை நிரம்ப வேணும், சபை நிரம்ப வேணும். அறிவான சவுன சபை கத்துடைய பார்வையில் மிக மிக முக்கியம். அதான் பவுல் அடிகள் அழகாக அந்த மூப்பர்களுக்கு எச்சரிக்கிறார், சபையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கும், கத்தரதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன செய்யறது? சபை இருளில் தூங்கி, அதாவது வெளிச்சத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபையில இன்னும் ஒரு காரியம், கத்தர் உங்களை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாக கிருபை உள்ளவர்களா சபைக்கு? கிருபை நீங்க கிருபை உள்ளவர்கள் தான், நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நம்முடைய சபையில் இருக்கிற அனுபவத்தை நாம் பெறுகிறத ஒரு இருக்கு. சில இடங்களில் போயிட்டா மிகவும் வேதனை, துக்கம். ஏன் தெரியுமா? கிளப்புக்கு போயிட்டேனோ, டான்ஸ் கிளப்புக்கு போயிட்டேனோ, மிகவும் வேதனையாக இருக்கும். சில சபைகள் சபையுடைய கூடுகை எப்படி என்றால் ஆடை அலங்காரங்களை காண்பிக்கிறது. புதுசா தாலி கட்டி விட்டா அன்னை தான் சபைக்கு வரும், தாலியை காட்டுறதுக்கு. இல்ல ஆடு தன்னுடைய புது உடுப்பா, அதை காட்டுறதுக்கு. ஆடை அலங்காரங்களை அல்லது தங்களுடைய ஆடை அலங்காரை காண்பிக்கிறதுக்கு சபை அல்ல, அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் எதை போகிறது? நவீன உலகம், நவீன உலகம் என்று சொல்லி இன்றைக்கு சபை எதை காண்பிக்கிறது? தேவனுடைய காரியத்தை காண்பிக்கிறத விட தங்களுடைய ஆடை அலங்காரங்களையும் தங்களை காண்பிக்கிறதுக்கு என்ன சபை? ஏன் அங்க என்ன காட்டுறது? இங்க வந்து நல்லா உடுப்பு போடுங்க, ஆனா ஆடை அலங்காரத்தை காண்பிக்கிறதுக்கு சபை அல்ல. இன்றைக்கு இன்றைக்கு அதுகளை இன்றைக்கு மாறிக்கொண்டு போறது. பிரியோட சபையானது பாவிகள் மனம் திரும்புகிற இடம். இங்க வருகிற பொழுது ஒரு பாவி தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற இடம். ஆடை அலங்காரங்களை காண்பிக்க முடியல, பாவிகள் மனம் திரும்புகிற இடம், கர்த்தர் கிரியை செய்கிற இடம், தேவனுடைய மகிமை இறங்குற இடம் சபை. ஹல்லேலூயா. பிரியமாவே, இன்னைக்கு நாம பார்க்கிறோம் என்ன, உலகம் என்ற ஒரு ஊஞ்சல்ல உல்லாசம் ஆட விரும்புகிறது சபை. உல்லாசமா இருக்கணும் அது இல்ல. இன்றைய உலகத்தை கலக்க வேண்டிய திருச்சபைகள் உலகத்தோடு கலந்து விட்டது. உலகத்துக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க முடியாமல் போகிறது. சபை உலகத்தை சீர்திருத்த வேண்டியது, இன்றைக்கு சபை சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்தை கலக்க வேண்டியது, பாருங்க அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. பார்த்து பயந்தார், உலகத்தை கலக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். பாருங்க அதை பார்க்கிற பொழுது இன்னொரு பக்கத்தில் குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் உண்மை, சபை உலகத்தை குழப்பம் தான். ஏண்டா சபை வெளிச்சம், சபையில கர்த்தர் கிரியை செய்யறது, சபை இந்த தேசத்தை சீர்திருத்துறது, சபை இந்த மக்களை சீர்திருத்துறது, அப்ப அது கலக்கிறது தான். ஆனால் என்ன வேதனை என்னன்னு சொன்னால், உலகத்தோடு சபை ஒரு உலகத்தை தேடி திரிஞ்சானா, எங்கேயா உலகம் இருக்கு, உலகம் பார்க்க போறோம். பின்ன ஒரு படியும் பிடிச்சிஞ்சவா, நீ மரம் திரும்ப இஞ்சி ஒண்ணு, நான் அப்பா நான் பார்த்த உலகம் இங்கதான் கண்டான். பிறகு நான் வெளியால போய் பார்ப்பான் உலகத்தை, இங்கேயே எல்லா உலகமும் இருக்குது. எல்லா ஆப்பிரிக்கா இருக்கு, ஐரோப்பா இருக்கு, ஆமா எல்லா உலகமும் இங்கே இருக்குது, எல்லா எல்லா அலங்காரமும் இங்கே இருக்குது என்று சொல்லி அவன் திகைச்சு போனானா. ஒரு பத்திரிகையிலே வாசித்திருந்தேன் நான். ஏன் சொல்றதுனால், உலகத்துக்கு சபைதான் வெளிச்சம், உலகத்திலிருந்து சபை வேறு பிரிக்கப்பட்டது. சபை உலகத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த சபை உலகத்துக்கு ஒத்து போறதல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது சபை. அப்ப விசுவாசி உலகத்துக்கு ஒத்து போறதல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது. உலகத்துக்கு உனக்கும் வித்தியாசம் தெரிஞ்சே ஆக வேண்டும். அதான் பாருங்க வேதம் சொல்றது, நீங்கள் உலகத்துக்கு ஒளி, நீங்கள் உலகத்துக்கு உப்பு, பூமிக்கு உப்பு. வேற என்ன, நீங்க வா நீங்களா உலகத்துக்கு சாட்சி. கேட்டா நீங்க சொல்லுவீங்க, என்ன நான் நேற்று தினத்தில் சொல்றபோது சொல்லியிருந்தேன், என்ன எங்களுடைய பாவத்தை மறந்துட்டு போய் எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க எதை சொல்லுவோம்னு சொன்னா, நீ எங்களை பார்க்காதைய கர்த்தரை பார்த்து வாங்க. நல்ல அவன் இருட்டுக்குள்ள போய் நிக்கிறாயா, நீ தான் முன்னுக்கு நிக்கிறிய ஒளியை காட்டுறதுக்கு. அவனை கண்ணை திறந்தா உன்னத்தான பார்ப்பான். ஆனா நீங்க நாங்க என்ன சொல்லுவோம், ஆமா எங்களை பார்க்காதைய கர்த்தரை பாருங்க. நீங்கள் இவைகளுக்கு சாட்சி, சபைதான் இந்த உலகத்துக்கு சாட்சி. சபை குறித்து பவுல் இன்னொன்று சொல்றார், சத்தியத்துக்கு தூண், சத்தியத்தை நிலைநாட்டுகிறது சபை. சபைதான் இன்றைக்கு சுவிசேஷத்துக்கு ஆதாரமா இருக்கிறது சபை. ஒரு சவரன் சுவிச ஓழியம் செய்கிற பொழுது கடந்த நாளில் கேட்டிருந்தேன், எந்த சபை சொல்லுங்க. நான் தனி சுவிசேஷ ஊழியம் உண்டு, நான் எனக்கு சபையை சொல்லுங்க. எனக்கு எதுக்காக சொல்லணும் சொன்னால், களஞ்சியம் இல்லாத அறுவடை, சபை இல்லாத சுவிசேஷ ஊழியம். அறுவடை தான், களஞ்சியம் கிடையாது. அப்ப களஞ்சியம் இல்லாத அறுவடை ஆபத்தான உண்டு. அப்படியாலே அறுவடை இருக்கிற பொழுது களஞ்சியம் தேவை, களஞ்சியம் இருந்தால் அறுவடை தேவை. ரெண்டையும் என்ன பிரிக்க முடியாது. சுவிசேஷ ஊழியம் என்பது சபையோடு சேர்ந்துதான். ஹல்லேலூயா. தேவன் சபையில சுவிசேஷ ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்காக எனக்கு சுவிசேஷ அழைப்பு கிடைச்சி நான் தனியே போறேன், தனி பிறவி, அது ஆபத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அது ஆபத்து. இந்திய சூழலில் நவீன இந்த உலகத்தில் சபை தன்னை வளர்ச்சி பெறுகிற பொழுது இந்த உலகத்தை குறித்த காரியத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். பிரியமான பாத தெரியாத பாவிகளும் உண்டு, பாத தவறிய பரிசுத்தவான்கள் இப்ப இருக்கிறார். பாவிகள் எல்லாம் பாத தவறி போயிட்டான் இருட்டுக்க. நாங்க வெளிச்சத்துக்குள்ள என்ன செய்து போட்டோம்? நாங்க எல்லாம் வெளிச்சத்துல எப்படி இருக்கிறோம்? பாதை தவறிய பரிசுத்தவான்கள். ஏன் பாதை தவறி இருக்கிறது? சபையோடு ஐக்கியம் இருக்கிற பொழுது உன் பாதை தவறாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, சபையிலே கர்த்துடைய வார்த்தை வருகிறது உன்னை ஒழுங்கமைக்கிறதுக்கு, கர்த்துடைய பிரசன்னம் வருகிறது உன்னை ஒழுங்கமைக்கிறதுக்கு, கர்த்துடைய ஆவியார் கிரியை செய்கிறார் உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு, பாதையை சுட்டி காண்பிக்கப்படுகிறது. நிச்சயமாக பாதை தவற வேண்டி வராது. பார்க்கணும், இந்த சீர்திருத்த வேண்டியவள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? சீரழிந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய மோட்டார் சைக்கிள் ஆவது ராணுவத்தினர் வைத்திருக்கிறபடினால அதெல்லாம் போச்சு, அதாவது எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆனாலும் விடக்கூடாது, எப்படியாவது ராணுவத்தோட பேசி போலீஸ்ல ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து. அப்ப முதலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற ஒரு அனுபவம் வந்தீங்களே எனக்கு. எனக்கு அப்படி போய் பழக்கவும் இல்லை, என்ன உடம்பெல்லாம் கூசுது. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் போவான்? குற்றவாளி தானே போவான். ஆனா நான் குற்றவாளி இல்லன்னா ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க சொல்லி போட்டாங்க. அந்த கண்டி அங்க இங்கே பாக்குறேன், யாராவது பாசமா நிக்கிறாங்களான்னு. ஏன்னா என்னுடைய உடனே போன் பண்ணி சொல்லி போடுவாங்க, பரணமா போலீஸ் ஸ்டேஷன் போகுதுண்டு. அதே பெரிய கதையா முடிஞ்சிடும். அப்படி பார்த்தேன், ஒருவரையும் காண இல்ல. அங்க போய் போலீஸ் அதிகாரியை சந்திச்சு ரிப்போர்ட்டை வாங்குறது பிரைஸ் ரோல் பாஸ் இருந்துச்சு. கட்டோபிலே ஆறு ஊர் தான் வந்துட்டான். ஒரு ஒரு ஆள் வெள்ளையெல்லாம் அடிச்சு, நானும் இதே கோலத்துல போகையில சும்மா டி ஷர்ட் அடிச்சு சாதாரண ஆள் மாதிரி தான் போனேன். ஆனா அங்க ஒரு கட்டு பிரைஸ் ரோல் பாஸ் இருந்துச்சு. அல்ல, வெள்ளையெல்லாம் அடிச்சு வந்து நின்ற ஒரு போதகர், நாங்க ஏனையா வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. பார்த்து பார்த்து கேட்கிறேன். அது அந்த விசுவாசி என்ன காவல்துறைக்கு போட்டா அந்த காணி பிரச்சனையில அப்படி எவன் போட்டான்னு சொல்லி கேட்கணும். இன்னும் ஒரு ஆள் பிரைஸ் ரோல் பாஸ்டர் இருந்துச்சு. அது ஒரு விசுவாசி. ஏனையா நீங்க வந்துக்கிறீங்க? இந்த அடிக்கிறான் பாரு, இந்த பாஸ்டர் இவன் தான் என்ன காவல்துறை போட்டான். அறப்பாவிகளா ரெண்டு பேரும் ஏண்டா இங்க வந்து நிக்கிறீங்க? நான் அப்ப யோசிச்சேன், சாப்பை என்ன செய்யுது? ரெண்டு பேரும் அப்படியே பார்த்தேன், ரெண்டு பேரும் நிக்கிற ஆறு தெரியுமா, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு முன்னாங்க, ஒரு காணிக்கா, ஒரு காலைக்கர் காணி, ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்க முடியாம நிக்கிறாங்க ரெண்டு பேர். அல்லேலூயா. எதுக்க நான் இந்த சம்பவத்தை சொல்றேன்டா, இன்னைக்கு சபை எங்க போய் நிக்குது? கோர்ட்ஸ்ல. சபை எங்க போய் நிக்குது? என்னுடைய அறாங்க சட்டத்தின்படி அந்த போலீஸ் ரிப்போர்ட் எடுக்காமல் மோட்டார் சைக்கிள் அந்த உடஞ்ச மோட்டார் பரவாயில்ல தூக்கப்படவே மாட்டாங்க. அது எடுக்கவே எனக்கு நெஞ்சு பக்கு பக்கன்றது. ஏன் இதுக்கு வந்து நிக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷன் போனது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கு? இன்னைக்கு சூழ்நிலையை மாற்றம் அடைஞ்சு இன்றைக்கு சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. பல சூழலை பார்க்கிற பொழுது குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிஞ்சு பிரிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. இதனாலதான் எல்லாத்தையும் பார்த்து பவுல் சொல்றார், சபையை குறித்து எச்சரிக்கையாக இரு, இந்த உலகத்தை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஏன்னா உலகத்திலிருந்து சபை வேறு பிரிக்கப்பட்டது. பிரியமான, இந்த சபையை குறித்து இன்னும் நாங்கள் ஒன்றை பார்க்கலாம். அது எபேசியர் 5 அதிகாரம். சீக்கிரம் 5 அதிகாரம் 26-27 வாசியுங்கள்.
தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் புளியற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்.
ஆமே. நல்லா கவனிங்கள், பாருங்கள். இயேசு கர்த்தர் அந்த சபையை எப்படியான சபையாக மாற்றப் போகிறார்னு சொன்னால், அதாவது மகிமை உள்ள சபையாக தேவன் மாற்றப் போகிறார். அப்போ மகிமை உள்ள சபையாக மாற்றுறதுக்கு தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை எப்படி கழுவப்படுகிறது? கரை திரை இல்லாமல் எப்படி கழுவப்படுகிறது? திருவசனத்தின் மூலம். ஹல்லேலூயா. எங்கே திருவசனங்கள் போதிக்கப்படுகிறது? சபையில. தனிப்பட்ட வாழ்வில் உங்களுக்கு திருவசனம் இருந்தாலும், தேவன் தம்முடைய விசுவாசத்தினால் சபையிலே திருவசனம் போதிக்கப்படுகிறது. அதனால கரை திரையாடு எல்லாவற்றையும் அது எழுதுகிறது, உன்னை நீங்களாக்கி இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சபையாக உன்னை ஒப்பு கொடுக்கிறது. அதுக்கு தன்னையும் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இது மகிமை உள்ள சபையாக தேவனில் பிரவேசிக்கிறதுக்கு எனக்கும் உனக்கும் தேவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தினால வசன ரீதியாகவே தேவன் என்ன செய்யறார், நம்மை அர்ப்பணித்து வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு மகிமை உள்ள சபையாக போறதுக்காகவே அந்த பவுல் அழகாக இந்த சம்பவத்தை பேசுகிறார். எபேசு சபைக்கு எப்படி பேசுகிறார், மகிமை உள்ள சபையாக போக வேண்டும் சபையை. இன்னும் பாருங்கள், சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து நான் சொல்ல போகிறேன். இரண்டு ஆசீர்வாதங்கள் சபைக்கு இருக்கிற மக்கள் இருக்கும். சபையை விட்டு பிரிந்து நிற்போமா இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டி ஏற்படும். வாசித்துக் கொள்வோம் எபேசியர் 5:29-30. மாத்திரம் வாசித்துக் கொள்ளுங்க.
தன் சொந்த மாம்சத்தை பகைக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்.
ஆமே, நல்லா கவனிங்கள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குரியான அல்ல குடும்பத்துக்குரிய காரியத்தை தேவன் பேசுகிற பொழுதும் சபைக்குரிய காரியத்தை இணைத்து பேசுகிறான். சபையையும் குடும்பத்தை இணைத்து பெறுகிறது. எப்படியோ மனைவியை நேசிக்க வேண்டியதும் அதாவது குடும்பத்தை போஷிக்க வேண்டியது தலைவனுடைய பொறுப்பாக இருக்கிறபடினாலே தலைவனுடைய பொறுப்பு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது தன்னுடைய பொறுப்பாக இருக்கிறதை இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மனவாட்டியான சபைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்ப சபைக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு ஒன்று கர்த்தருடைய போஷிப்பு, ரெண்டாவது பாதுகாப்பு. பிசாசு இதைத்தான் செய்வான், என்ன சபையை விட்டு வெளியால போட்டுருவான். உனக்கு போஷிப்பும் இல்லை, உனக்கு பாதுகாப்பும் இல்லை. சபைக்குள்ளே இருக்கிற பொழுது பாருங்கள், அவர் போஷிக்கப்படுகிறார். நான் சொல்றது மாமிச ரீதியாக இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவே அவர்கள் வார்த்தைகள் மூலமாக அவள் என்ன செய்கிறார்கள், நல்ல பலமான ஆகாரத்தை கொடுத்து அல்லது அவள் போஷிக்கப்படுகிறார்கள். பாருங்க, சபைக்குள்ள வரும்பொழுது நாங்கள் எல்லாம் இந்த நாள் செய்தி கேட்டு முடிக்க நாங்கள் போய்விடுவோம். வரும்பொழுது திருப்பி என்ன செய்வோம், பல காயப்பட்டு சிலது காயப்பட்டு வரும், பிசாதெல்லாம் வட்டி காய போட்டு வரும், சிலது காயத்துல சீழ் பிடிச்சி வரும், நொதிக்க நொதிக்கே இருக்கும் இல்லையா. சிலதுக்கு என்ன தர வேணும், ஒன்றுக்கு வெட்ட வேணும், ஒன்றுக்கு கட்ட வேணும், சிலதுக்கு வெட்டு ஏண்டா அப்படி வெட்டினா தான் சீழ் அப்படியே வரும் வெளியால, இன்னொரு வெட்டப்பட்டு வந்தது கட்டு, சிலது அட்டி நோவில வருது, கொஞ்சம் ஒன்னும் வெடிக்கவில்லை நோய் மாத்திரம்தான், கொஞ்சம் தடவுறது. இப்ப சில பேருக்கு தடவி கொண்டு போகும், சிலருக்கு வெட்டி கொண்டு போகும், சிலதை கட்டி கொண்டு போகும், வெட்டகுலையும் கட்டகுலையும் வரும், கொஞ்சம் நோத்தான் செய்யும், ஏன்னா சீழ் இருந்தா வெளியால வரும். பாருங்க, சில பேர் இருக்கிறா பாருங்க, சீழ வச்சுக்கொண்டே இருப்பாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மாட்டாங்க, அப்படியே தடை நோகுது நோகுதுன்னு கடைசி நேரம் கொண்டு போனா பாருங்க, அந்த வைத்திய அதிகாரி எங்க பாக்குற பொழுது நீட்டுகால நீட்டத்தான் அப்படி நீட்டாட்டாலும் பிரச்சனை இல்ல, இழுத்து அங்கே ஸ்ரீலங்கா அப்படி காலை இழுத்து புடி ரெண்டு பேர் ஏன் பல்ல அப்படித்தான் புடுங்கினாங்க, இழுத்து இழுத்து பார்த்தா சரி வரையில, நானும் போட்டு பார்த்து சரி வரையில, அவத்தி புடிங்கன்னு சொல்லி பல்ல இழுத்துட்டாங்க, விரைப்பும் வரையில ஓட்டு அப்படியே தூக்கிட்டான். எதுக்கு சொல்லுங்க பாருங்க, அதுக்கு பிறகு பஞ்செல்லாம் வச்சு கச்சு கட்டினாங்க, பிறகு ஆறி போச்சு, இப்ப நோ ஒன்றும் இல்ல. சில வேளையிலே கத்தர் செய்யற காரியம் சபைக்குள்ள சில வசனம், சில பேர் அப்படித்தான் வல்லு கட்டாயமாக அதை குத்தி வெட்டி எடுத்துக்கொண்டு போகும் தான். கத்தர் சோத்திர ஒப்பு கூட அது பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உனக்கு கட்டுறதுக்கு இடமளி, நிச்சயமாக சீழ் பிடிச்சு போயிடும், கட்டுறதுக்கு இடமளி. இவையெல்லாம் சபைக்குள்ள தேவன் செய்கிறார். கரை திற எல்லாத்தையும் எடுத்து தேவன் செய்து நல்ல கட்டி அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், நல்ல போஷிப்பு கொடுக்கிறார். அவர் சபைக்குள்ள இருக்கிற நபருக்கு அந்த போஷிப்பு பாதுகாப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதனாலே பிசாசியான விசுவாசிய ஐக்கியங்கள் இந்த வெளியாலே கொண்டு போயிடுவான். யாக்கிரதை ஐக்கியப்படுங்கள், அப்பதான் பாதுகாப்பும் உங்களுடைய வாழ்க்கையில போஷிப்பும் உண்டாகிறது. அது மாத்திர பாருங்கள், எங்களுடைய பாதுகாப்பு எப்படி வருது, ஜெபத்தின் மூலமாய், வார்த்தை மூலமாய், பலவருடைய ஐக்கியத்தின் மூலமாய், ஆலோசனை மூலமாய், உனக்கு அல்ல பாதுகாப்பும் போஷிப்பும் உனக்கு உண்டாகிறது. கர்த்தர் உன்னை தனித்து விடவில்லை, சபைக்குள்ள கொண்டு வைத்து விட்டார், அங்கே உனக்கு போஷிப்பு கொடுக்கிறார், அங்கே உனக்கு பாதுகாப்பும் கொடுக்கிறார். கடந்த நோர்வேக்கு போன பொழுது அங்கே ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ணினாங்க. அடுத்த நாளே அந்த கூட்டம் முடிஞ்சு அடுத்த நாளே அந்த சகோதரியுடைய கணவரை ஸ்ரீலங்கா அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை கர்ப்பவதியா இருந்தா, அந்த மாதிரி தான் அவளுக்கு பெருமாதம் கூட. ஆனா இந்த சூழல் இருக்கிற பொழுது என்ன அற்புதம் என்றா, அவள் சபைக்கு அப்பவா வந்து ஒரு 2 மாதம் ஆகவில்லை, அந்த புள்ளியுடைய ஜபத்தை கெடு சபையோடு ஐக்கியப்படுத்தினார். பிரதான புருஷன் சட்ட ரீதியாக இந்த இலங்கைக்கு வரணும் என்றதுக்காக கத்தரவரை அனுப்பினார். இப்ப என்ன செய்யறது, அந்த புள்ளியுடைய காரியத்தை சபை என்ன செய்யறது, பிரவசத்துடன் சகனதை என்ன செய்யறது, பாக்குது. அல்லேலூயா. அந்த சாட்சி கொடுத்தாங்க என்ன, சபைக்குள்ள வந்ததுனால இப்படியான ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுத்தா. அவர் சொன்ன சாட்சி, சபையை இல்லை என்று சொன்னா நான் இன்றைக்கு நோர்வேயிலும் தெருவில் தான் நிக்க வேண்டும், இல்லாட்டில் அரசாங்கம் கொண்டு எங்கே என்ன வைக்கதோ எனக்கு தெரியாது. ஆனால் கத்த ஒரு அரசரையை உண்டு பண்ணினார். இது அங்கே நடந்த ஒரு சம்பவம், அவர் சாட்சி கொடுத்த ஒரு சம்பவம். கத்தர் சபையோட கொண்டு வந்து திடீரென அந்த குடும்பத்தை இணைத்தார். நான் நேரை பார்த்தேன். இந்த பிரசங்கத்துக்கு ஆதாரமாக கத்தர் அந்த சம்பவத்தை ஏற்படுத்தி முடிச்சார். சபையோடு இருக்கிறது பாருங்க, நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது, அவளுக்கு போஷிப்பு கொடுக்கப்படுகிறது, அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் வருகிறது. இதை மறுக்கிற பொழுதுதான் வாழ்க்கையை பார்க்கிறோம், நாங்கள் தேவ பிசாசுடைய காரியத்தை கலந்து போகிறோம். இந்த சபையை பாருங்க, கத்தர் சொல்லியிருக்கிற சபைக்கு நான் தலை, ஆனா மக்கள் அத்தனை பேரும், சபையுடைய குழுக்கள் அத்தனை பேரும் அவருடைய சரணத்தினுடைய அங்கங்களாக இருக்கிறோம் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. சபைக்கு கத்தர் தலை, தலையில இருக்கிற அங்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு விசுவாசிகள் சபையோடு கூட ஐக்கியப்படுற பொழுது அவருடைய அவருடைய சரணத்துடைய அங்கங்களாக ஐக்கியப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சரணத்துல நீங்க பாருங்க, கையில ஒரு காயம் வந்துட்டா கண்ணீர் வருது. ஏன், கண்ணிலேயே அவனுக்கு காயம் வந்தது? ஏன் அவனுக்கு கையில காயம் வர கண்ணீர் வருது? ஏன் அவனுக்கு வாய் வா ஒவ்வொன்றெல்லாம் கத்துது? ஏன் கால் துடிக்குது, நெஞ்சு துடிக்குது, கால் துடிக்குது, கை துடிக்குது? எவ்வளவு எல்லா அங்கங்களும் பாருங்க, ஏதோ ஒரு அங்கம் தான் பாதிக்கப்பட்டது, ஆனா முழு அங்கங்களும் அனுசரணையையும் கொடுக்கிறது, பாதுகாக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் சபை. ஒரு விசுவாசி பாதிக்கப்பட்டா நீங்க சொல்றது இல்ல, கத்தரையும் கொடுத்த தீக்கசதை நிறைவேற்றினார். கத்தர் என்னை தீக்கதாசியா வைத்திருக்கிறார் பாத்தியா, அவள் வாழ்வில் நடைபெற்றது, இல்ல இவருடைய வாழ்வில் நடைபெற்றது, என்னைக்கு என்னோடு கத்தர் பேசுறா சோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கல்ல, ஒரு விசுவாசி நன்றாக பாட்டு படிச்சா முகத்தை அப்படி வச்சுக்கிறது, இந்த பாட்டை பாரு நாளை, இவன் ஒரு பாட்டு படிக்கிறான், பாட்டு இது ராகம் அப்படி போகுது இப்படி போகுது, ஆனா சேர்ந்து சந்தோஷப்படுவோம் இல்ல. ஒரு சரீரம் அங்கத்தில் ஒன்று மகிமைப்பட்டால் மற்றது மகிமைப்பட வேண்டும், ஒன்று துக்கப்பட்டால் மற்றது துக்கப்பட வேண்டும். இதுதான் சபைக்குள்ள தேவன் தம்முடைய சரணமாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அதான் பாருங்க, ஒரு குருடன் கண்ணாடி போட்டார், அப்படி இருக்கிற பொழுது மூக்கு நித்திரையா போயிடுச்சு. அவன் மூக்கில் கண்ணாடி பாருங்க, இப்படி அமர்த்தந்தானே, இப்படி போட்டு அமர்த்தானே அமர்த்திட்டு, இப்பதான் கண்ணாடி கடைக்கு வேலை வந்துட்டு சரியாச்சு கண்ணாடி. அப்ப இந்த கண்ணாடி இத கண்டறியா கண்ணாடி, அப்ப இந்த கண்ணாடியை பாக்குற பொழுது என்ன, மூக்கு நித்திரையா போயிட்டு தக்கண்டு முழிச்சு மூக்க நடிப்பாங்க தெரியுதான உங்களுக்கு, அதாவது கண் மூக்கு வாய் இது எல்லாம் ஒரு ஊடகம், டக் டக்குன்னு செய்தி அனுப்பிட்டுவான், கண் அடிச்சு செய்தி அனுப்பிட்டுவான், மூக்கு நடிச்சு செய்தி அனுப்பிவாங்க, வாயால ஏதோ சொல்லி செய்தி அனுப்பி போடுவாங்க. அப்ப இந்த மூக்கு நித்திரையா போயிடுச்சு, மூக்கு நெளிச்சு பாக்குறது என்ன அமர்த்தி கொண்டிருக்கான்னு, மூக்கு இப்படி பார்க்க இந்த மூக்கு கண்டுட்டது. இவங்களுக்கு இந்த தேவையில்லாத ரெண்டு பேருக்கும் கேட்க வேண்டிய கேட்க வேண்டியதுதானே, அதுக்கு ஏன் காதல கொழுவி கேட்கிறாங்க, என்னை அமர்த்தி கொண்டு கேட்கிறாங்க, இவங்க தேவையில்லா வேலை பாக்குறாங்க, மூக்கு எல்லாம் குளம் பீத்துது. காது சொல்லி கொஞ்சம் பொறுமையா ஐயா, அவன் தான் முக்கியமான ஒரு ஆள், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்போண்டு, உனக்கு தேவையான நீ வச்சிரு, என்ன மூக்கு எடு என்று மூக்கு அப்படியே பேசிக்கொண்டு நிக்குது. திடீரென்று கை பார்த்தது, ஏன்னா இவங்களுக்கு தலையில இருந்து ஒரு சண்டை பிடிக்கிறாங்க இவங்க, முக்கியமான ஆக்கள் புரியா இருக்கிறாங்க என்று கை கண்ணாடியை எடுத்துட்டு அந்த நபர் போய் போஸ்டோட ஒரே மோதல் சட்டது, மூக்கு போச்சு, மூக்கு போய் பார்த்தா பல்லும் போச்சு, சொண்டு வடிச்சிட்டு அந்த வாய் சொல்லிச்சு, படுப்பாவியலா நீங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்திரம் தான், ஏன் பல்லும் தப்பி இருக்கும், ஏன் வாய் தப்பி இருக்கும், இந்த இவங்களால நான் பெற பாடு இவங்க ஒழுங்கா தங்களை ஐக்கியப்படாதனால நான் எல்லாம் பாதிக்கப்பட வேண்டிக்கிறாக்கு. இந்த மூக்குக்கு அது பேசிச்சுதான். அல்லேலூயா. நீ பாதிக்கப்பட்டனு பாராம நானும் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டேன். ஏன் பல்லும் போச்சு, ஊ மூக்கு போச்சு, எல்லாம் தேவையா? ஒரு விசுவாசி பாதிக்கப்படுற பொழுது நாங்கள் அனுசரணை செய்யாவிடில் நமக்கும் ஆபத்துண்டு. அதான் ஒரு விசுவாசி நல்லது செய்தா உங்க சபையாக்கள் நல்லா செய்யறாங்க என்ன, ஆனா அதே நேரத்தில் ஒரு விசுவாசி பாதிக்கப்பட்டார், ஆனா செய்தது ஒரு ஆள், ஆனா பாதிக்கப்படுறது முழு பேர். உங்க சபை சரியில்லை, ஆனா செய்தது ஒரு ஆள் தானே, ஏன் சபை சரியில்லை? நீங்க சொல்றீங்க சபையை குற்றஞ்சாட்டாதீங்க, உண்மை. ஏன்னா கிறிஸ்துவின் சரீரம் அப்படி அவர்கள் சரீரமாக பார்க்கிறார்கள். சரீரம் இருக்கிற நாங்கள் அதை எப்படி பார்க்கறது இல்லை? அவிசுவாசிகள் எங்களை கத்தடி சரீரமாகத்தான் பார்க்கிறார்கள். அதனால ஒரு ஆள் ஒரு பாதிப்பு ஏற்பட்ட சபையை குற்றஞ்சாட்டுகிறார்கள். அப்படி ஒரு ஆள் நல்ல காரியம் சொன்னா சபையே நல்ல அவர்களே சாட்சி கொடுக்கிறார்கள். ஏனென்றால் சபை கத்தருடையது. இனி ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சபை விருத்தி அடைய வேண்டும் என்று சபை இந்த பூமியில் இருக்கிற பொழுது ரெண்டு காரியத்தை செய்தியாக வேண்டும். அது நானும் நீயும். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பிரதிபலிக்கிறது எப்படி? உங்களுடைய சபை வாழ்விலே, குடும்ப வாழ்வில் இருக்கிற சாட்சியின் வாழ்வில் நீங்கள் கர்த்தரை, அதாவது சபை தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சியின் வாழ்வில் தேவ ராஜ்யத்தை நீங்கள் உங்களுடைய கிரியையினாக தேவ ராஜ்யத்தின் காரியத்தை பூமியிலே பிரதிபலிக்கிறீர்கள். இரண்டாவது, சபை தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும். விரிவுபடுத்த வேண்டும் என்றால் எப்படி இது விரிவுபடுத்தப்படுது? உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தினாலும் ஜெபத்தினாலும் நீங்க செய்கிற அது மனிதமான உதவிகள் மூலமாக தேவ ராஜ்யம் விரிவடையும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்துக்காக தேவன் சபையிலே, சபையை பூமியிலே, சபை குழுக்களை தேவன் வைத்திருக்கிறார். அது விரிவுபட வேண்டும். அது எல்லாம் தேசங்களுக்கு விரிவட வேண்டும். அதான் உங்க சொல்லி 2012 நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆசை இந்த டொச்சு டச்சு நான் தமிழ்ல பேச மொழிபெயர்க்கணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு செய்தி போகணும். கடந்த நாளில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் 3 பேர் சந்திக்கப்பட்டார்கள். அவர்கள் டச்சு பேசுறவர்கள். ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இருங்க, ஒரு ஆள் மொழிபெயர்ப்பு வச்சு ஞாசாத்துக்கு ஒப்புக்க வச்சாச்சு. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஏதோ 3வது கிழமை அவன் இந்த முஸ்லீம் குடும்பம் ஞாசனம் எடுக்குது. பெரிய சந்தோஷம். ஏண்டா முஸ்லீம்காரருக்கு சுவிசேஷம் அறிவிச்சது? ஹல்லேலூயா. ஆடியாலே ஒரு நல்ல கவனிங்கள். உங்களுக்கு அடைக்கலம் தந்த வீடு, இந்த நாட்டுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவங்களுக்கு நீங்க அதாவது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. கத்தர் நிஜமாய சபையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த தேசத்திலே கத்தர் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்திலே இருந்து ஆசீர்வாதம் மற்ற ஆசிய நாட்டுக்கு கடந்து போனது. பெரிய புரட்சி ஏற்பட்ட தேசம் இது. ஆவிக்குரிய புரட்சி 1550 காலப்போதிலே ஆவிக்குரிய புரட்சி ஏற்பட்ட மார்ட்டின் லூதருடைய தேசம். அதாவது வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்க்கு பிரயாசப்பட்டதான தேசம். ஆனதே பிரியமானே, அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த தேசத்தில் இருக்கிற பொழுது அது அந்த தேசம் இப்போது சோர்ந்து போயிருந்தா உங்கள் மீத்த எழுப்பல உண்டு பண்ண கத்தர்கிரிய செய்து கொள்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அடுத்த ஆண்டிலே டச்சில தேவன் உங்களை கொண்டு அந்த மக்களை ரட்சிக்க கத்தர் கிரியை செய்து கொள்வார். அநேக டச்சு மக்களும் இங்க தேவனை தங்களுடைய மொழிகளை, சிங்கள மொழிகளில் ஆவது இருந்தது, தமிழ்ல இருந்தது, அடுத்த வருஷம் டச்சில இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா சபை தேவ ராஜ்யம் விரிவடைய வேண்டும். சகல பாசைக்கும் சகல இனத்துக்குமாக தேவ ராஜ்யம் விரிவடைய வேண்டும். ஹல்லேலூயா. அகதியாய் போன யோசேப்பு தான் எகிப்திலே அரசனானான். எகிப்து ஆசுவாதமா இருந்தது. அகதியா வந்த உங்கள் மீது ஆவிக்குரிய ஆசுவாதத்தை இந்த தேசத்தை கத்தர் உங்கள் மீது கொடுப்பார் என்று நான் நிச்சயிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த சபை விருத்தி அடைகிறதுக்கு இடம் அழியுங்க. சபையை பிரதிபலிக்கிறது, நீ இருக்கிற வேலை செய்கிற இடங்களிலே தேவனுடைய சபை பிரதிபலிக்கிறதுக்கு இடம் அழியுங்க. கத்தர் உங்களுடைய வாழ்விலே பெரிதான கிரியை செய்வார். சபை உங்களுடைய வாழ்விலே மிக முக்கியம். அதுக்கும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்படியே நாங்கள் எழுந்து நிற்போம். கத்தை நோக்கி நாங்கள் ஜெபத்தை கடந்து செல்லுவோம்.